நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, இப்போ நம்ம சந்திக்க போகிறவங்க தெய்வமணி. இவங்க திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் தொழில்நுட்பங்கள் போய் தெரிஞ்சுக்கிட்டு ஒருங்கிணைந்த பண்ணைய முறையை பின்பற்றி ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பல்கலைக்கழகம் பரிந்துரைக்கிற பல புதிய தொழில்நுட்பங்களை தன்னுடைய விவசாய முறைகளில் பின்பற்றிட்டு வராங்க. இதனால் தனக்கு நல்ல பலன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. வாங்க இப்போ அவங்களோட அனுபவங்கள் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கங்க.
வணக்கம். என்னோடய பேர் தெய்வமணி. திருவாரூர் மாவட்டம் மண்ணாடி தாலுகா மானங்காத்தான் கோட்டகம் என்னோடய ஊருங்க. நான் ஒருங்கிணைந்த பண்ணை இப்போ பண்ணிகிட்ருக்கேங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு 5 ஏக்கர் நெல் தாங்க நம்பியிருக்கோம். திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்து நெல்லை தான் நம்பியிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறையா மீட்டிங்கெல்லாம் திருவாரூர் நீடாமங்கலம் வேளாண்மை நிலத்தில் நடக்கும். அதுக்கெல்லாம் போய் வர்றது உண்டு. அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நெல்லையும் நம்பிலாமல் ஒரு மாற்றுத் தொழிலாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில அறிவுரைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒருங்கிணைந்த பண்ணை அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செய்யும்பொழுது 1 ஏக்கர் எனக்கு 5 ஏக்கர் உள்ளது நிலங்க. அதில் 1 ஏக்கரில் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த பண்ணை, ஆடு, மாடு, மீன், கோழி இதெல்லாம் வளர்க்குற மாதிரி ஒரு ஏற்பாடு, அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி ஒரு திட்டத்தை போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் மரங்கள்லாம் வச்சுருக்கேன், தேக்கு, அதெல்லாம் நீண்ட நாள் பயிர். அப்படிங்கும்போது தின வருமானம் நமக்கு வேணும். ஒரு விவசாயினா தின வருமானம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு நல்லாயிருக்கு. நெல்லே நம்பியிருந்தோம்னா குருவை போடுறோம் அப்படின்னா ஒரு 3 மாதங்க, சம்பான்னா ஒரு 5 மாதம் ஆகுது. 5 மாதம் கழித்து அது என்ன கிடைக்குங்கிறது ஒரு நிச்சயம் இல்லாமல் போயிட்டு, தின வருமானம் அப்படிங்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கோழி பார்த்திங்கன்னா முட்டை இடும்பொழுது பார்த்திங்கன்னா தின வருமானம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு குறைச்சலாக நான் ஆரம்பித்தபொழுது ஒரு 50 கோழியில் ஆரம்பித்தேங்க. இப்போ கிட்டத்தட்ட பேட்சாக, ஏன்னா ஒரு கிராமங்கும்பொழுது ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத முன்னிட்டு அந்த ஃபங்க்ஷன் தீபாவளி, பொங்கல் அது மாதிரி தாங்க நம்ம கிராமப்புறத்தில் நம்ம சேல்ஸ் பண்ணலாம். அது மாதிரி ஆரம்பித்து பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 300 கோழி இல்லை 400 கோழி அந்த மாதிரி எடுத்து குஞ்சுகளாக எடுக்கிறோம். 1 நாள் 6 அப்படி எடுக்கும்பொழுது அதில் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாமே சக்ஸஸ்னு சொல்ல முடியாது, சின்ன பிரச்சனைகள் தான். அதுக்கு மருந்துகள், முதல் தடுப்பு மருந்துகள் நம்ம முதல்ல பயன்படுத்தணும். என்னன்னா 7ஆம் நாள், 14ஆம் நாள், 26ஆம் நாள், 56ஆம் நாள் அதுக்கு ஒரு கைடே இருக்குது. அது மாதிரி நம்ம பண்ணோம்னா கோழியை நல்லா வெற்றிகரமாகனா ஒரு லாபகரமான ஒன்றா இருக்குது. தின வருமானத்துக்கு கோழி எடுத்துக்கலாம். அப்படிங்கும்பொழுது ஒரு கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா 1 டே 6 எடுக்கும்பொழுது 30-35 ரூபான்னு வாங்கலாம். வாங்கி நம்ம அதுக்கு லைட்டு அந்த மாதிரி அதுக்கு சில தொழில்நுட்பங்கள்லாம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அது மாதிரி பயன்படுத்தினேன், அது வெற்றிகரமாக இருக்குது. இப்போ தின வருமானத்துக்கு கோழி ஆயிடுச்சு. அடுத்தது மீன் குளத்தில் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதை பின்பற்றி அடுத்தது பக்கத்தில் கொஞ்சம் இருந்தது எல்லாம் அந்த 1 ஏக்கர் இல்லைங்க, அந்த நான் நர்சரி பண்ணியிருக்கேன். இப்போ அவங்க சொன்னதுக்கு பிறகு என்னென்னா, மீன் குஞ்சு ஒரு 5 வகையான மீன் குஞ்சு, ரோகு, மிருகால், கட்லா, புல், போட்லா அப்படின்ட்டு ஒரு சின்ன பண்ணை ஆரம்பிச்சிருக்கோம். நம்மள்கிட்ட உள்ளது 100 ஏக்கர் இருந்தாலும் பண்ணலாம், 1 ஏக்கர் இருந்தாலும் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுங்க. அது நமக்கு தேவை. ஒரு தாய் குளங்குற ஒரு 100 குழியில் இருக்குது. அடுத்து ஒரு 100 குழியில் ஒரு 6 பாயிண்டாக வச்சுருக்கேன், 6 வகையான மீன் குஞ்சுகள் வச்சுருக்கேன். நமக்கு போக பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி 1 நாள் பொறி விற்கிற குஞ்சு எடுத்தாந்து 2 மாதம் கழித்து அதுலேருந்து சேல்ஸுக்கு வந்துடுதுங்க. 2 இன்ச்சு 3 இன்ச்சுன்ட்டு இந்த வருஷம் அது ட்ரையலுக்கு வந்திருக்கு. நல்லாயிருக்கு, அதுவும் ஒரு வெற்றிகரமான ஒரு இதாக வந்தது. அடுத்தது ஆடு. நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 ஆடு, கிட்டத்தட்ட 10-15 ஆடு இருக்குங்க. இப்போ நாட்டாடுகள் அந்த இடத்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஆடு வளர்க்குறேன். அடுத்து தேக்கு, அந்த குளத்தை சுற்றி தேக்கு மரங்கள், மகாக்கன்னி இந்த மாதிரி நீண்ட நாள மரங்கள் கொஞ்சம் வச்சுருக்கேங்க. இப்போ இருக்குது தென்னை மரம் அது மாதிரி போட்டிருக்கேங்க. ஆக தின வருமானத்துக்கான வழிகளை நம்மளாக ஒரு திட்டத்தை வகுத்துக்கிட்டு அடுத்த விவசாயிகளையும் கூப்பிட்டு நிறைய கருத்தரங்கள்லாம் பண்ணியிருக்கோம். பண்ணும்பொழுது இப்போ இன்றைக்கி வந்திருக்கேன்னா கோயம்புத்தூருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா, வேளாண்மை அறிவியல் நிலையம் தாங்க நீடாமங்கலம். அவங்க நம்மளுக்கு என்ன கேட்டாலும் எந்த நேரம் கேட்டாலும் சொல்கிறாங்க. இதை நம்ம பயன்படுத்தினா அங்கங்கே வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்குது. நம்மளும் போனோம்னா அவங்கவுங்க அங்கங்கே இருக்க முனிவர்கள்லாம் விஞ்ஞானிகள் நிறைய பயன்கள் சொல்லித்தராங்க. இன்றைக்கு காலகட்டத்துக்கு நமக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான், தெரிஞ்சதை எல்லாத்தையும் விட்டுட்டு உடனடியாக நம்ம கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு தான் நினைக்கிறோம். அது படிப்படியாக தான் போகணும். என்னென்னா, இன்றைக்கி விவசாயத்தை விட்டு எல்லாருமே வெளியேறும் பொழுது யார் இந்த விவசாயத்துக்குங்கிற கதைக்கு போயிடுச்சுங்க. ஏன்னா விவசாயம் ஒரு இயற்கை சூழ்நிலை சரியில்லாத காரணத்தை அதுக்கெல்லாம் மாற்றி அமைச்சு நினைந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஞ்ஞானிகள் நிறையா செய்கிறாங்க. அங்கங்கே வேளாண்மை, அந்தந்த மாவட்டத்தில் வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்குது, அதை அணுகணும்னா நம்ம கோயம்புத்தூர் பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா புல் போடுறது இதெல்லாம் நிறையா சொல்கிறாங்க. இங்கேயும் நான் நிறையா ட்ரைனிங்லாம் வந்திருக்கேன். புல் வகைகள், கோப்போர் இந்த மாதிரிலாம் ஆடு மாடு வளர்க்குறதுக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னமும் நமக்கு தேவைகள் என்னன்னா, நம்ம அணுகுனோம்னா அந்த ஆராய்ச்சி மையத்துக்களை நிறைய தராங்க. நம்ம பக்கத்தில் என்னென்னது பண்ணணும், அடுத்து இப்போ இந்த வருஷம் கூட பட்டுப்புழு வளர்க்குறதுக்காக மல்பரி வளர்க்குறதுக்காக கூட மாவட்ட ஆட்சியாளர் எங்கள் நீடாமங்கலத்தில் வந்து இது பண்ணாங்க. செய்கிறதுக்காக நிறையா பேர்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு சின்னதாக ஆரம்பிச்சுக்கிட்டு நம்ம தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டு நல்லா விரிவாக செஞ்சோம்னா நல்லா லாபகரமாக இருக்கும். ஒன்று, என்னோட பண்ணைக்கு கூட மாவட்ட ஆட்சியாளர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியாளர் கூட வந்துட்டு போய் ஊக்கப்படுத்திட்டு போயிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு அடுத்தது ஒரு வழிகாட்டி, நம்ம அடுத்த விவசாயிகள் வரணும், அடுத்த இளைய தலைமுறைகள்லாம் வரணுங்கிறது நம்மளோட ஒரு முன்னோடிகளாக இருக்க வேண்டும். நமக்கு தெரிஞ்சதை நம்ம விவசாயிகளுக்கு தெரியப்படுத்தணுங்க. இப்போ எனக்கு ஒரு விருதுக்காக வேண்டி நான் இங்கே வந்திருக்கேன். கோயம்புத்தூரில் வந்து மலரும் வேளாண்மையில் ஒரு விருது ஒன்று தராங்க. நிறைய பேர் என்னோடய ஃபார்முக்கும் வந்திருக்காங்கங்க. நமக்கு 100 ஏக்கர் வேணும், 50 ஏக்கர் வேணுங்கிறதெல்லாம் கிடையாது. குடிக்கிறதுக்கு தண்ணி கூட என்னோடய இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணிங்க. ஒரு 3 கிலோமீட்டரில் வந்து ஒரு காலத்துக்கு இந்த மாதிரி நம்ம மாறிக்கணும். நம்ம ஒரு விவசாயிகள் நம்மளோட வருமானம் வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணுங்க. சீசன் மாதிரி கோழியோ வளர்க்குறது, ஆடு வளர்க்க, அந்த தண்ணி மேட்டுவிட்டதுலேருந்து வர்றதை வச்சு தாங்க நான் இதை உழவும் பண்ணிக்கிறேன். எனக்கு போர் 100 அடியில் இருக்குங்க, உப்பு தண்ணியாக போயிடுச்சு. இதுலேயும் நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம்னா அதான் பெரிய விஷயம்னு மாவட்ட ஆட்சியர் வந்து பாராட்டிட்டு போயிருக்காருங்க. அதே மாதிரி அசோலா, இப்போ கோழிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தீவன செலவு குறைய வேணும் அப்படிங்கிறப்ப ஒரு கோழியை வளர்க்க ஆரம்பிச்சுன்னா ஒன்று ஒன்று இருக்குங்க. ஒரு கிலோ வரணும்னா கிட்டத்தட்ட 90 to 100 நாள் ஆகுதுங்க ஒரு கோழி. நாட்டுக்கோழி வளர்க்குறது, நாட்டுக்கோழி இன்னைக்கு நல்லா கவர்மெண்ட்லேயே ஊக்கப்படுத்துகிறாங்க. நாட்டுக்கோழி வளர்க்கும் பொழுது ஒரு கோழிக்கு வந்து 2 to 2.5 கிலோ தீவனம் வேண்டியதாக இருக்குது. அப்படிங்கும்பொழுது தீவனத்தே போட்டு வளர்க்கும் பொழுது கிட்டத்தட்ட செலவுகள் அதிகமாகுது. 33 to 35 ரூபா இருக்குது ஒரு கிலோ. பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ கிட்டத்தட்ட 80 to 90 ரூபா வருது. அப்புறம் குஞ்சு பார்த்தீங்கன்னா 30 ரூபா வருது. அப்புறம் மெடிசன் செலவு ஆக மொத்தம் 140 to 150 ரூபா அடக்கத்துக்கு வரும் ஒரு கோழி ஒரு கிலோ ஆகிறதுக்கு. இதில் அந்த அசோலாலாம் வளர்த்தோம்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, தீவன செலவு கம்மியாகும். அசோலா போட்டு வளர்க்கலாங்க. அடுத்தது ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா புல் வகையெல்லாம் நிறையா போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது மண்புழு நம்ம அந்த ஆட்டோட கழிவை பார்த்தீங்கன்னா மண்புழு போட்டு வச்சுருக்காங்க பக்கத்தில். அது வந்து நம்ம தோட்டத்துக்கே பண்ணுறது மாதிரி அது கொஞ்சம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன்.
சரிங்க, இப்போ இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் நீங்கள் என்ன நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய விவரங்கள் சொன்னீங்க. இப்போ அதில் சொல்லும்போது நீங்கள் வந்து இந்த ஆட்டினுடைய கழிவுலேருந்து மண்புழு உரம் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் வந்து கோழி தீவனத்துக்கு அசோலா வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த அசோலா எப்படி வளர்க்குறீங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளக்கங்கள் சொல்லுங்களேன்.
பார்த்தீங்கன்னா அசோலா பார்த்தீங்கன்னா எப்படி வளர்க்குறோம்னா ஒரு சீட்டு வந்து பிளாஸ்டிக்லேயே இருக்குது. 6x3x3ங்கிறப்போ 6 அடி மண்ணிலே தோண்டிக்கிட்டு ஒரு 6 அடி பள்ளமாக வச்சுக்கிட்டோம்னு வச்சிங்களேன். அதில் மண் வந்து ஒரு 2 இன்ச் போட்டுருங்க. மேலே சாணம் ஒரு 5 கிலோ இல்லை 10 கிலோ இருக்கும். ஒரு 10 கிலோவுக்கு வாளியில் வச்சு கரைச்சி அந்த ஹீட்டோடு போட்டோம்னா தான் அசோலா வீணாக போயிடுது. அதனால கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் தண்ணியை விட்டு வச்சுருந்துட்டு அதை ஒரு கலக்கி வச்சுட்டு அந்த சாணத்தை, மாட்டோட சாணத்தை அந்த மண்ணில் போட்டு விட்டு கலக்கி விட்டோம்னு வச்சிங்களேன் ஒரு 2 இன்ச் தண்ணி மேலே இருந்தால் போதுங்க. அசோலா கொஞ்சம் கொண்டு விதை முதல்ல யாரும் பக்கத்தில் இருந்தோ இல்லையே நம்ம கூட அது ஒரு 1/2 கிலோ இல்லை இப்போ ஒரு 1/2 கிலோ போட்டாலே போதும், அது உற்பத்தி ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் அதில் ஒரு 1/4 வாசி எடுத்து நம்ம கோழிக்கு போடலாம், மாட்டுக்கு கொடுக்கலாம், கோழிக்கு நல்ல தீவனம், அடுத்தது வந்து மீனுக்கு எடுத்து போடலாம். இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். அடுத்து நம்ம பார்த்தோம்னா என்னோடய குளத்துலேயே பார்த்தீங்களா ஒரு 10 குழியில் குளம் வெட்டியிருக்கேன். அந்த குளத்தில் வந்து மண் இயற்கையாகவே வர்றது மாதிரி போட்டிருக்கேன். அசோலா கொஞ்சம் போட்டு விட்டாச்சு, சாணம் போட்டாச்சு, அதுலேயே அரிச்சு அரிச்சு ஒரு குளத்துலேருந்து நான் மீனுக்கு போட்டுக்கிட்டுருக்கேன். அந்த மாதிரி இருக்குங்க. அடுத்தது ஆட்டோட புழுக்கையெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் போட்டிருந்தோம்னா அந்த கொஞ்சம் மக்கின மாதிரி இருக்கிறப்ப அள்ளி நம்ம ஒரு பாலிதீன் கவரில் அது பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 அடி உயரம் இருக்குது. பாலிதீன் கவர் வந்து ஒரு 6 அடி நீளம், 2 அடி அகலம் இருக்குது. அதை வந்து ஒரு தட்டியில் அடித்து உயரமாக வச்சு அதில் போட்டிருக்கேன். மண்புழு வந்து தஞ்சாவூரில் பெரியார் காலேஜில் கொடுக்குறாங்க, கிலோ 200 ரூபா வாங்கி வந்து அதையும் வந்து வேளாண்மை நிலையத்திலாம் சொன்னாங்க. அந்த மாதிரி வாங்கி போட்டு அந்த மண் மேலே போட்டுக்கிட்டு டெய்லி மேலே மண் நனைகிற மாதிரி இந்த ஆட்டாம்புழுக்கு நனைகிற மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த மண்புழு வந்து நம்மளுக்கு இது மல்டி பண்ணி கொடுக்குது. அதை எடுத்து நம்ம தோட்டத்துக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா காலத்தில் என்ன நல்லா நடவும் நட்டுக்கிட்டு இருந்தோம். நட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது என்னன்னா இப்போ நான் ஆரம்பித்த விவசாயத்தில் அந்த வேளாண்மை நிலையத்துக்கு போனது பிறகு அவர் சில தொழில்நுட்பம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா ஒத்த நாற்று நடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது 22 இன்ச்னு அப்புறம் நான் கயத்தில் போட்டு அதில் ஒரு டேப் அடித்து 22 இன்ச்னு போட்டு நடும்பொழுது 2 நாற்று வச்சு நடணும்ட்டு என்ன பள்ளமாக இருக்குது வயங்கிறது 1 நாற்றுன்னு சொன்னாங்க. நான் 2 நாற்று வச்சு நட ஆரம்பித்தேன். நாற்று ஏகப்பட்டது மிச்சமாகிட்டு எப்பொழுதும் 30 கிலோ வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ கூட இல்லை. அவ்வளோத்தில் மீதி மிஞ்சி போயிட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, என்னடா அப்படி இருக்குது இவ்வளோ நாற்று மிஞ்சி போயிட்டு எல்லாம் அங்கங்கே ஒரு பயிர் இருக்குது அப்படிங்கும்பொழுது. இது இன்னும் என்னன்னா வயசு கம்மியாக நடணும். 14 நாள் நாற்று, குருவைனா 14, சம்பான்னு வச்சிங்களா 20 நாள், 150 நாள்னால் அறுவடைக்கு வர்றது 20 நாளில் நம்ம நாற்று எடுத்து நட்டோம்னு வச்சிங்களேன். அதோட தூர் என்னன்னு நீங்கள் ஒரு சாம்பிளே பார்க்கலாம். நம்ம 40 நாளில் நடுவோம் 150 நாள் வயசுள்ள நெல்லை வந்து. அடுத்தது குருவையை பார்த்து 30 நாளில் நடுவோம். இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னா இது 14 நாள் நடும்பொழுது அந்த தூர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 35 to 40 தூர் வரும், ஈவனாக கருது வரும். ஆக நீங்கள் 30 நாள் நடுறதை பார்த்தீங்கன்னா தாய்கிறது மட்டும்தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், பாய்க்கெல்லாம் சிம்பெல்லாம் வந்து கம்மியாக இருக்கும். ஆக ஈல்டு வந்து கம்மியாக போயிடுது. இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னா விதை கம்மியாகுது நமக்கு. இந்த குறைஞ்ச நாளில் நடுறது வந்து விதை கம்மியாகுது, ஈல்டு அதிகமாக இருக்குது. ஒன்று, ரெண்டு காற்றோட்டமாக இருக்குது. ஏன்னா கலக்க நடத்தினா காத்தோட்டமாக இருக்குது உங்களுக்கு, இதனால் வந்து புகையை அடிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கு. அடுத்து நீர் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எப்பொழுதுமே கட்டி வைக்கக்கூடாதுங்கிறாங்க. புகையை விழுவதுக்கு காரணம் என்னென்னா தொட்டி பள்ளம் மாதிரி நம்ம தண்ணியை கட்டி இருக்கிறதுனால பூச்சிகள் அதிகமாக உற்பத்தி ஆகிடுது. இதுக்காக வேண்டிய என்னென்னா தண்ணியை பாய்ச்சலும் காய்ச்சலமாக இருக்கணும், தண்ணியை வடி விட்டுடலாம் காய விட்டுடலாம், அதனால் ஒன்றும் இல்லை. லேசாக காய்ச்சி மிளகு பதம் வந்தது பிறகு திரும்பியாக தண்ணி விடுறது தான் நல்லாயிருக்கும், அதான் பாய்ச்சலும் காய்ச்சலமாக இருக்கணுங்க. அடுத்த சம்பவம் பார்த்தீங்கன்னா 40 நாள் நடத்துக்கு இந்த 20 நாள் நடத்துக்கு வித்தியாசம் அது நல்லா நட்டு பார்த்து அடுத்த விவசாயிகள்லாம் வந்து பார்த்து பேசினாங்க. ஆரம்ப கட்டத்தில் என்னப்பா நாற்று இவ்வளோ மிஞ்சி போயிட்டு இந்த மாதிரி நட்டிருக்கே கலக்க இருக்குன்னாங்க. அடுத்த ஒரு மாதம் ஆகிட்டா தூரம் அந்த மாதிரி கட்டி வருதுங்க. இந்த வேளாண்மை நிலத்துக்கு போனதுக்கு மொதல் இது எனக்கு வருது. அடுத்தடுத்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. நீங்களும் அந்த மாதிரி கொஞ்சம் டெஸ்ட்டுக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்து நல்லாயிருக்கும். நம்ம என்னென்ன வேளாண்மை நிலத்தை சொல்கிறாங்களே நம்ம இது பண்ண வேண்டியில்லை. நம்ம நட்டோம்னா ஏன்னா அறிவுபூர்வமாக இப்போ எல்லாமே செய்ய ஆரம்பிச்சோம், ஏதோ நட்டம் போனங்கிறது இல்லாமல் அந்த மாதிரி இப்போ நம்ம செஞ்சிகிட்டு இருக்கோங்க.
சரிங்க, இப்போ வந்து நெல்லுலையும் இந்த ஒற்றை நாற்று அப்படிங்கிற முறையை பின்பற்றதுனால ஒற்றை நாற்று நடலைன்னா கூட ரெண்டாம் நட்டாலே உங்களுக்கு நிறைய சிம்பு வெடிச்சு நல்ல மகசூல் அதிகமாக கிடைக்குதுன்னு சொன்னீங்க. அப்புறம் நீங்கள் சொல்லும்போது மீன் வளர்ப்பும் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் இணைச்சு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன்.
இப்போ மீன் பார்த்தீங்கன்னா நான் தாய் குளத்தில் வளர்த்துட்டு இருந்தேங்க. 3 வெரைட்டிஸுங்க, 1 ஏக்கருக்கு வந்து 3000 விடலாங்கிறாங்க. அதே மாதிரி விடும்பொழுது என்னோட இதில் வந்து 1 ஏக்கரில் தான் நான் பண்ணுறேன். 1 ஏக்கரில் பண்ணும்போது 100 குழிங்க அந்த இடம், 100 குழியில் 1000 மீன் குஞ்சு விடுறோம். மீன் குஞ்சு விடும்பொழுது பக்கத்தில் பெரிய பண்ணை ஒன்று இருக்குது, பக்கமாக ஒரு ஏரியில் ஒன்று இருக்குது, திருமேனி ஏரின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல பெரிய இதில் பண்ணிட்டு இருக்காங்க. 70-80 ஏக்கரில் பண்ணுறாங்க. அவங்கள்ட்டேருந்து குஞ்சு எடுத்தால் விடும்போது 3 வெரைட்டிஸ் விடுறேன், ரோகு மிருகால் கட்லா புல் அது மாதிரி என்ன 3 வெரைட்டிஸ் ஒவ்வொரு லேயர்லேயும் ஒன்று ஒன்று மேயுங்க. தண்ணி வந்து குறைச்சலாக ஒரு 3-4 அடி இருக்கணுங்க தண்ணியோட அளவு, எப்படும் அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அடுத்தது பிளான்டன் நல்லா இருக்கணும். பிளான்டன் என்னன்னா பச்சை பாசிகள் நல்லா இருக்கும், அதுக்காக வேண்டி தான் கோழி கொட்டாக அதில் ஒரு ஷெட் ஒன்று போட்டிருக்கேங்க. போட்டிங்கன்னா அந்த கோழியோட எச்சம் விழுந்துச்சுன்னா அதுக்கு வந்து ரேஷியோ என்னன்னா 1 ஏக்கருக்கு வந்து 180 கோழி சொல்கிறாங்க. அதை கணக்குப்படி நான் அதில் ஒரு 60 கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்துருக்கலாம் என்னோட வந்து டிவிலெலாம் வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க அனையமா. அந்த மாதிரி வளர்க்கும்போது அந்த சாணம் போடணும். சாணம்னா 1 ஏக்கருக்கு 500 கிலோ போடணுங்கிறாங்க, கோழி எச்சம்னா 300 கிலோ போடணுங்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன தவறான கணிப்பு என்னன்னா அந்த கோழி எச்சத்தையோ இல்லை சாணத்தையோ மீன் நேரடியாக திங்கிதுங்கிறாங்க, அது கிடையாது. அந்த இதோட உற்பத்தி ஆகிற பூச்சிகள் பிளான்டனை உற்பத்தி ஆகும்னா கிருமிகள் நிறைய உற்பத்தி ஆகுது, அதுதான் நன்மை செய்கிறது. அதுவும் இல்லை மீன்கள் இயற்கையாக சாப்பிடும்பொழுது நல்லாயிருக்கும் உங்களுக்கு, அது ஒன்றுங்க. அடுத்து கீழே கட்லா போட்லா அது மாதிரி மீன் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. 1 ஏக்கருக்கு என்னதுன்னு அதுக்கு ஒரு ரேஷியோ இருக்குங்க. இது மாதிரி 1000 குஞ்சு விட்டோம்னா நல்லாயிருக்கும், 1 டன் எடுக்கலாம் கிட்டத்தட்ட. 1 கிலோ வெளியாகும்பொழுது 2 கிலோ தீவனம் நம்ம கொடுத்துருக்கணும். தீவனம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே சோளம் அரைக்கிறாங்க, கல்லப்பினாக்கு தவிடு, எண்ணெய் எடுக்கப்பட்ட தவிடு, இதெல்லாம் கிளறி வைக்கிறாங்க. 2 விதமாக இருக்குது. மிதவை தீவனமும் வந்துட்டு இப்போ கம்பெனிலேருந்து நிறையா கொடுக்குறாங்க, மிதவை தீவனமும் இருக்குங்க. மிதவை தீவனம் கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா இதை தீவனம் குறைக்கணும் அப்படின்னா பக்கத்தில் அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அசோலா கொஞ்சம் போட்டு பண்ணலாம். சின்ன வேலாக இருக்கும்போது நம்ம அதெல்லாம் செஞ்சோம்னா நமக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும். பெரிய பண்ணைகளாக போயிட்டுனா அந்த மாதிரி தீவன செலவு அதிகமாக போட முடியும். அந்த மாதிரி இது அதுக்காக வேண்டி நம்ம தீவனங்களை வாங்கி போகிறது நல்லதுங்க. வளர்க்கலாம். இப்போ 1 ஏக்கர் வெட்டணும்னு வச்சுக்கலாம், குளம் அதிகமாக 4 ஓரம் கரையை மட்டும் கட்டினா போதும், அழுந்தணும்னு அவசியம் இல்லை. தண்ணி நிற்கிற அளவுக்கு 3 அடி 4 அடி உங்களை 5 அடி கட்டினீங்கன்னா போதும், 1 அடி மேலே கேப் வச்சு 4 அடி தண்ணி நிற்கிற மாதிரி நம்ம கரையை மட்டும் வசதிக்கிட்டா போதுங்க. தண்ணி நிற்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டா போதும், அதுக்காக வந்து பெரும் செலவெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. இப்போ என்ன பொறுத்தளவு ஒரு சில பேர் மண்ணை முழுக்க எடுத்துக்கிட்டு அதுக்கு 500000 ரூபா செலவு பண்ணது அந்த மாதிரிலாம் வேண்டியதில்லை. இதை வந்து பார்த்தீங்கன்னா மீன் துறையில் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கான அறிவுரைகள்லாம் நிறையா சொல்கிறாங்க. மீன் வளர்க்குறத பொறுத்தளவு மீன் வளர்த்துட்டு இருக்கும்போது அப்புறம் கேவிக்கையிலேருந்து நீடாமங்கலம் வேளாண்மையத்தில் வந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நீங்கள் வளர்க்கலாம் அப்படிங்கிறத பக்கம் கொஞ்சம் தரிசு கிடந்துச்சிங்க. அதில் ஒரு 6 பாயிண்ட் சின்னதாக எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 குழியில் போட்டு 100 குழியில் கிடந்ததில் 60 குழியில் வந்து 6 வெரைட்டிஸ் பண்ணேன், அது நல்லா இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு புரிச்ச இடத்துலேருந்து குஞ்சு மீன் குஞ்சு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிலது வந்து கல்கட்டாவிலேருந்து அங்கே வருது, கல்கட்டாவிலேருந்து வருது புல், இந்த போட்டாவெல்லாம் அங்கே தான் நல்லா இருக்குது, அங்கேருந்து எடுத்து இங்கே ஏஜென்ட் அந்த மாதிரி கொடுக்குறாங்க, நமக்கும் கொண்டாந்து தந்தாங்க. இந்த வருஷம் அதை சக்ஸஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. அது மாதிரி ஒவ்வொன்று வெரைட்டிஸ் பக்கத்தில் பெரிய ஃபார்ம்லேருந்து நம்ம குஞ்சை 1 நாள் பொறிச்சதை எடுத்தாந்து அதுவும் பார்த்தீங்கன்னா 1 குளத்தில் வந்து 4 வெரைட்டிஸ் பண்ணலாம். ஆப்பாவில் அந்த வருஷம் அறிமுகப்படுத்துனாங்க, நீடாமங்கலம் வேளாண்மை நிலையத்துலேருந்து எனக்கும் கொடுத்துருந்தாங்க. ஆக ஒரு குளத்தில் வந்து 1 மீன் வளர்க்குறதோட 4 வெரைட்டிஸை போட்டு குஞ்சுகளை கொடுத்து அதை மாற்றி 2 மாதம் வர்றது வரைக்கும் 2 ஆப்பாக இருக்குங்க. அது முதல்ல வெள்ளையில் உள்ளது ஒன்று இருக்குது, நைஸாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா 1 நாள் குஞ்சை போட்டோம்னா அதில் ஒரு 12 நாள் வச்சுருந்தோம்னா ஒரு நெல் அளவு வரும். பெருசாக வந்தோம்னா அடுத்த ஆப்பா வந்து ப்ளூ கலரில் அது 16 எம்எம்மாங்க அந்த ஹோலோட இது வந்து மீன் குஞ்சு வெளியே போகாத அளவுக்கு இருக்கும். அடுத்த சைஸ் அதில் மாற்றி அடுத்த நேரடியாக நம்ம அந்த பாண்டில் கொண்டாந்து போட்டோம். இதெல்லாம் எதுக்கு நான் அந்த கஷ்டப்படுறேன்னா எனக்கு தண்ணி வகை கிடையாது, உப்பு தண்ணி. அதனால் வந்து வெளியில் ஒரு பப்ளிக்கில் ஒரு குளத்தை எடுத்து அதில் போட்டு நம்மளோட வாழ்க்கையை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கு அவனை கொண்டாந்து போட்டோம். நம்ம தான் கஷ்டப்பட்டோம்னா தான் நம்மளோட முதல்ல நம்மளோட உழைப்பு அதிகமாக வரணும், இருந்தால் தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி இந்த அளவுக்கு இந்த விருதுக்கெல்லாம் வந்திருக்காங்கன்னா அதுக்கு வேளாண்மை அறிவு நிலையத்துக்கு ஒரு நன்றி சொல்லணும். நம்மளோட முயற்சியும் அதிகமாக இருந்தால் தான் நம்மளோட உழைப்பு நல்லா இருக்குங்க. ஆக அந்த குஞ்சு கொண்டாந்து இருந்தாங்க. 100,000 குஞ்சு வந்து இன்றைக்கி சர்வேல பார்த்தீங்கன்னா 20-30,000 வரைக்கும் வருதுங்க. 30,000-50,000 வரைக்கும் நம்ம அந்த ஆப்பாவெல்லாம் க்ளீன் பண்ணணும். 1 ஒரு நாள் டெய்லி அந்த பாசி பிடிச்சிருக்கோம், அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சு வாஷ் பண்ணி விட்டோம்னா நல்லாயிருக்கு. காத்தோட்டம் இருந்துச்சுன்னா அந்த குஞ்சு நல்லா இருந்துச்சு. போன வருஷம் கொஞ்சம் தெரியல, கொஞ்சம் லாஸாக ஆச்சு. இந்த வருஷம் நான் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணலாம் இருக்கேன். இந்த குஞ்சில் எடுக்கிறதுல என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா, நம்ம நேரடியாக எடுக்கும்போது 100,000 குஞ்சு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1,500 ரூபாய் 1,000 ரூபாய் இருக்குது. 100,000 நமக்கு சர்வே வந்து ஒரு 30,000 வந்துச்சுன்னா நீங்கள் 30,000 ஆச்சு, 2 மாதத்தில் நம்மளுக்கு கஷ்டத்துக்கு அவ்வளோ இருக்குது. அடுத்தது நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது நமக்கு அந்த மாதிரி நமக்கு தெரியணும் பக்கம்லாம் பண்ணோம்னா நமக்கு நல்லா லாபங்கள் இருக்குது. இந்த குஞ்சு எடுத்தது பார்த்தீங்கன்னா மீனுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா குஞ்சு சேல்ஸ் பண்ணால் குஞ்சில் அதிக லாபம் இருக்குது. அதை தானே நம்ம பார்க்கணும். நீங்கள் மீனுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ தீவனம் போட்டு 70-80 ரூபா வருது. அதுக்கு 80 ரூபா கிட்டத்தட்ட வந்துடும். 1 கிலோ மீன் வந்து 80 ரூபா வந்துடுங்க. அதுக்கு மேலே என்ன விற்கிறோமோ அதான் லாபம். 150 போது, 200 போது, 100 ரூபாய் போனீங்கன்னா 20 ரூபா அதை லாபம். குஞ்சு அப்படி இல்லை. குஞ்சு எப்படி நம்ம எடுக்கிறோம், நம்ம சர்வையில் எவ்வளோ நிப்பாட்டுறோமோ 30%-50% வந்துச்சுன்னா அதுக்கு செலவெல்லாம் மேக்ஸிமம் அத்தியபட்சம் 1,000 ரூபா தான். இப்போ 2 மாதங்களாக சேல்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு 20 ரூபா கிடைக்கும். ஆக நம்ம போடுற முதல்ல வந்து குறைவாக இருக்கணும், லாபங்கள் அதிகமாக இருக்கணும். அதை தான் நம்ம திங்க் பண்ணி அந்த இடத்துக்கு நம்ம திட்டத்தை தீட்டு என்னென்ன பண்ணலாம் அப்படிலாம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். மீன் கொஞ்சம் வளர்க்குறது நல்லாயிருக்கும் மேடம். முதல்ல நம்ம பிளானிங் என்னன்னா, நம்ம சூழ்நிலை, நம்ம இடம், என்ன பண்ணலாம் அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு இறங்கலாங்க. அது நல்லா இருக்குங்க. கோழியும் அதே மாதிரி தான், நம்ம முன்னாடியும் சொல்லியிருக்கேன். அது மாதிரி நம்ம இடத்துல என்ன மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ணணும். அடுத்து நான் காளானு போட்டிருந்தாங்க. காளானு பார்த்தீங்கன்னா அது அவங்க தான் நீடாமங்கலம் விளையத்தில் சொல்லி தொழில்நுட்பம்லாம் சொன்னாங்க. எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. நம்ம சிரமமாக காளான் போகிறது எப்படிங்களா, அதை பயப்பட வேண்டியது. எல்லாம் எனக்கு நல்லா வந்துச்சு. மார்க்கெட்டிங்கில் எனக்கு பிரச்சனை, எனக்கு கிராமங்கிறதுனால டவுனுக்கு அதுக்கும் ஒரு கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர். அதனால் அது காளானை விட்டுட்டேன். நல்லா வந்தது. நல்லா அவங்களுக்கு சூழ்நிலை டவுனை ஒட்டி இருக்கவங்களுக்கும் காளான் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும், உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணலாங்க.
சரிங்க. இப்போ வந்து நீங்கள் நெல் சாகுபடி பண்ணாலும் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிறது ரொம்ப பயன் தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் எப்போ இந்த தொழில்நுட்பம் ஒருங்கிணைந்த பண்ணையம்ங்கிறத எப்போ பண்ண ஆரம்பிச்சிங்க? அப்புறம் எதுவுமே நம்ம வந்து புதுசாக செய்யும்போது நமக்கு வந்து நிறைய இடைஞ்சல்கள் வரும். நம்ம எப்படி அதை விட்டு வெளியில் வர்றோம், எப்படி அதை மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறத முக்கியம் இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்ததுங்க?
பார்த்தீங்கன்னா 2012 ஆரம்பித்தேங்க. இதுக்கு இடையில என்னன்னா, நான் கொஞ்சம் ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தேங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னோட எதுக்குமே செயலற்ற இடம் எப்படின்னா, ஐபிஎஸ் கார்த்தியை வந்தால் ஊரை விட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். கோட்டகம், மானங்காத்தான் கோட்டகம்னாலே ஊர் வந்து ஒரு பள்ளமான ஏரியா. கோட்டகங்கிற ஊருக்கு ஊர் இருக்குங்க. வெள்ளம் வந்துச்சுன்னா ஊரை விட்டு கிளம்புற மாதிரி ஆகிடும். அந்த சூழ்நிலைக்கு நம்ம மாறணும். இதை தான் நான் சுற்றிக்கிட்டு இருக்கும்பொழுது வீட்லேயும் சரி, உறவினர்களும் சரி, ஊரில் உள்ள நண்பர்களும் சரி, என்னை பார்த்தீங்கன்னா ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. என்ன காரணம் அப்படின்னீங்கன்னா, ஊர் சுற்றுவார் அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன, என்னோட எய்ம் என்னன்னா, நம்ம இடத்துக்கு என்ன செய்யலாம். இப்போ வேளாண்மறை இல்லத்தை கூப்பிடுவாங்க, டக்குன்னு போவேன். தருமபுரி போய் கத்திரி செடியை காமிப்பாங்க, ஏன் சார் நம்ம இடத்துக்கு வருமா அப்படின்னு நான் அதெல்லாம் கிராஸ் பண்ணி கேட்குறதெல்லாம் உண்டு. இதெல்லாம் சொல்லும்பொழுது சரி, அப்புறம் ஒரு படியாக செய்யும்பொழுது, அப்புறம் மீட்டிங் நடக்கும்பொழுது மாவட்ட ஆட்சியாளர் சொல்லி ஒரு சின்ன ஒரு இதில் தான் ஆரம்பித்தது. மாவட்ட ஆட்சியில் ஒரு வாட்டி வந்தபொழுது திருவாரூரில் மீட்டிங் நடக்கும்போது என்ன சொன்னால், கோழி வளர்க்கலாம், அந்த முட்டை ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதை சொன்னால், அதை தான் நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு சரி கோழி வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு 50 கோழிக்கு வரும்பொழுது, பிள்ளைங்க எனக்கு சின்ன பிள்ளைங்க, ஏன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, ஜீரணமாகறதுல எல்லாம் எடுத்துக்கிறதுல முட்டை தான் அப்படிங்கிறதுல ஒரு 50 ஆரம்பிச்சது. அப்புறம் கேவிக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி பண்ணுறது அதை கமர்ஷியலாக பண்ணு அப்படின்னு வந்தவங்க வந்து சொல்லும்பொழுது, அப்புறம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன கிண்டல் பண்ணிட்டு தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மாவட்ட ஆட்சியாளர் வந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஆகா ஒரு என்னதோ பண்ணுறாரு, நம்மளும் செய்யணும். அப்புறம் ஒரு வெக்கமாக உள்ளவங்களாம் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா என்னோட நிகழ்ச்சிகள் வந்தது. அடுத்து என்னோட இதை பார்த்தீங்கன்னா நெட்டில் திருவாரூர் கேவிகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட இதெல்லாம் எல்லாமே பயோடட்டாலாம் தெரியும். ஆக அடிக்கடி எனக்கு ஃபோன்லாம் வர ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனில் இருக்காங்க, பாங்க லண்டனில் இருப்பாங்க, துபாயில் இருக்காங்கிறாங்க. அப்புறம் இங்கே உள்ளவங்க இந்த மாதிரி கோழி என்னங்க, கோழி எனக்கு திடீர்னு செத்துப்பிட்டு என்னங்க பண்ண என்ன காரணம் கேட்குறது, இந்த மாதிரி ஊசி போடுறேன். எனக்கு அந்த மாதிரி தெரியாது. கோழி வளர்க்கும்போது ஆரம்ப காலகட்டத்தில் வீட்டில் இருந்துச்சு, எல்லாம் பண்ணிச்சு செத்து போயிடும் அப்படின்னாங்க. அப்புறம் அந்த மருந்தெல்லாம் நம்ம கரெக்டாக அதுக்கான தடுப்பு மருந்துகள் எடுத்துக்கிட்டா போதுங்கிறதுக்கு அதெல்லாம் கேவிக்க விடாது. தொழில்நுட்பங்கள் எல்லாம் சொல்லும்பொழுது அந்தந்த நேரத்தில் அந்த போடுறது மாதிரி, அப்புறம் கேட்குறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் நெருக்கி சொல்கிறது. அப்படி தெரியல அப்படின்னா கூட நான் நம்பர்கள்லாம் சில நம்பர்களை கொடுத்து அந்த டாக்டரில் பாருங்கள் அப்படி நிறைய ஃபோன் வருங்க. இதிலாக பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு சந்தோஷம், இப்போ வந்திருக்க இடம் அந்த பார்த்தீங்களா மலர் வேளாண்மையில் ஒரு விருது. இதெல்லாம் பெரிய போக போக நம்மளோட வளர்ச்சிகள் அதிகமாக தெரியுது. அவங்க எல்லாருமே இப்போ எல்லாம் மாறி போனாங்க. முதல்ல வீட்லேயே நான் ஒரு மாதிரியாக நினச்சேன். உங்கள் வீட்லேயும் இப்போ இன்றைக்கி வந்திருக்காங்கன்னா பெரிய சந்தோஷமான விஷயம், பிள்ளைங்கள் வந்திருக்கு, இதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். அதே மாதிரி நம்மளோட வளர்ச்சி எல்லாமே நம்மளோட முயற்சி தான். யார் எது சொன்னாலும் சரி, நமக்கு சம்பாத்தியம் வேணும், நம்ம இடத்துக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட முயற்சி அதிகமாக இருந்து நம்மளோட மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களும் பயன்படுற அளவுக்கு நம்ம கொண்டாடுறது தான் பெரிய முக்கியமானதுன்னு உங்களுக்கு சொல்லி இதோட நன்றி சொல்லி. பார்த்தீங்கன்னா நான் வெளியில் இருந்தேங்க. நான் 10 வருஷம் வெளியில் வெளிநாட்டிலலாம் வேலை பார்த்தேன். ஏன்னா சிங்கப்பூரில் இருந்திருக்கேன், மலேசியாவில் இருந்திருக்கேன், இந்தோனேஷியாவில் இருந்திருக்கேன். இங்கே சித்தப்பா இன்னும் சொல்ல போனால் இங்கே சித்தப்பா டான்ஸ்லேருந்து ரிட்டையர்ட் ஆனவர். என்னப்பா ஆடையும் கோழையும் மேய்ச்சிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொன்னவங்களே இப்போ என்னப்பா உனக்கு கலெக்டர் வராரு, எங்கே போனாலும் எதுவுமே தெரியுது, எதை போனாலும் நீ பண்ணிக்கிட்டு வர்ற அப்படிங்கிறப்ப நம்மளோட வளர்ச்சி இது பெரிய விஷயம் இல்லையா? அதுதான் நீங்கள் முக்கியமானதை நினச்சி பார்க்கணும். யார் எது சொன்னாலும் நம்ம கேட்க வேண்டிய, நம்ம யார்ட்டையும் ஒன்றும் கை கட்டி நிற்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு விவசாயப்பட்டவன் நம்ம நம்மளோட வளர்ச்சி காய்கறி போடலாம், தோட்டத்தை போடலாம், இதை வேணுமா இன்னைக்கு செய்யலாம். 1 ஏக்கர் இருந்தால் இன்னைக்கு கத்திரி இருந்தால் 3 லட்சம் ரூபா கிடைக்கும். அதெல்லாம் உண்மை தான். நம்ம உழைப்பு அதை தொழில்நுட்பங்களை தெரிஞ்சிக்கிட்டா போதும். யார் எது சொல்கிறாங்க, என்ன கத்திரிக்காய் காசு தானுங்க இன்னைக்கு தேவை, அதனால ஒன்றும் தவறுதல் கிடையாது. நீங்கள் யாராக இருந்தாலும் கவலைப்படாமல் உழைச்சி நம்ம முன்னுக்கு வர்றதான வழிகளை தேடணும்னு சொல்லி நன்றி பெறுகிறோம். வணக்கம்.
ரொம்ப நல்லா உங்களுடைய இந்த ஒருங்கிணைந்த பண்ணைய அனுபவங்களை நம்ம நேயர்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் சொன்ன இந்த விவரங்களுக்காக நம்ம நேயர்கள் சார்பாகவும் வானொலி நிலையத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி பல்கலைக்கழகம் சார்பாகவும் நம்ம வானொலி நிலையத்தின் சார்பாகவும் உங்களுடைய இந்த முயற்சிக்கு பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் நல்ல அளவில் நீங்கள் பெரிய அளவில் வளரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெற்றுக்கிறோங்க. வணக்கம். நேயர்களே, இதுவரைக்கும் திருவாரூர் மாவட்டத்திலேருந்து வந்திருந்த எம் தெய்வமணி அவங்க எப்படி அவங்க இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதில் சொல்லப்படுற முறைகள் என்னென்னலாம் இவங்க பின்பற்றிட்டு இருக்காங்க, அது எப்படி அவங்களுக்கு பயனளிச்சிருக்கு அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் நம்மோட பகிர்ந்துக்கிட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி தொழில்நுட்பங்களை உங்களுடைய விவசாய முறைகளில் பின்பற்றிட்டு இருந்தீங்கன்னாக்கா அதை மற்ற நேயர்களோட வந்து பகிர்ந்துக்கோங்க. உங்களுடைய அனுபவங்கள் மற்றவர்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422-243-1055. நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை மின்னஞ்சல் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி crs tnau107.4@gmail.com.